அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் திரு முனைவர் ரா கருப்பையா அவர்கள் நாட்டுப்புற கலைகளின் சிறப்புகள் குறித்து பல தகவல்களை வழங்க நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. அதில் நம் தமிழ் கலாச்சாரங்கள் எத்தனையோ இருக்கிறது. அதில் நாட்டுப்புற கலைகள் அப்படின்னா நம் காதுக்கு இனிமையாகவும் நல்ல கருத்துக்களை எடுத்து கூறும் விதமாகவும் கண்கொள்ளா காட்சியாக இருப்பதும் நம் நாட்டுப்புற கலை. இந்த கலை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, எந்த அளவுக்கு மக்களுடைய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் விதமாக செயல்படுகிறது, இதோடு இல்லாமல் நம்முடைய பாரம்பரியத்துக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது இந்த கலை. இதை பற்றிய தகவல்களை இதன் முழுக்க முழுக்க அனைத்து கலைகளையும் ஆராய்ந்து தகவல் தெரிந்து நூலாக எழுதிய நூல் ஆசிரியரும் தமிழ் பேராசிரியரும் இதை பற்றி விரிவாக கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாட்சிமிதங்கிய மன்னர் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முனைவர் இரா கருப்பையா.
ஐயா, இப்போ இந்த நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மகிழ்ச்சியூட்டும் விதமாகவும் நம் மன நிம்மதிக்காகவும் அதே நேரத்தில் ஒரு பாரம்பரிய ஒரு கலையாகவும் கருதப்படுகிறது. இதை பற்றி என்னென்ன கலை இருக்குது, அதோட கலைகளோட விரிவாக்கம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
நாட்டுப்புற கலைகள் வழிபாட்டு கலைகள், தொழில்முறை கலைகள், பொழுதுபோக்கு கலைகள், தற்காப்பு கலைகள் என்ற வகைகளில் நமது பாரம்பரியமிக்க கலைகளாக தமிழக கோயில்கள் தோறும் விழாக்கள் நிகழும் பொழுது நிகழ்த்தி காட்டுகின்ற பூமியில் நிகழ்த்தி காட்டுகின்ற ஒரு ஓவியங்களாகவே அதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பாக ஒவ்வொரு கலையும் தமது பாரம்பரியமிக்க அந்த பண்பாட்டினை வெளிப்படுத்தும் முகமாக முதலில் சக்தி கரகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சக்தி கரகம் என்பது பெண் தெய்வத்தை பெண் உருவம் இல்லாத இடங்களில் பானையில் தண்ணீரை நிரப்பி அதற்கு வேண்டிய ஒப்பனைகளை செய்து அதனை தலையில் தூக்கி வைத்து ஆடுகின்ற ஒரு ஆட்டமாக சக்தி கரகத்தை கொண்டுள்ளனர். இதற்கான வரலாறு தொடக்ககால மனிதன் தண்ணீரை தனது தேவைக்கு பயன்படுத்துகின்ற விதமாக அவன் பல ஆயுதங்களை பயன்படுத்தி தண்ணீரை தனது தேவைக்காக பயன்படுத்தியிருப்பான். பிறகு காலங்கள் அதனை இல்லங்களில் தாம் குடியிருக்கும் இல்லங்களில் நீரை எடுத்துச் செல்வதற்கு அவன் சிந்தித்த பொழுது செய்த முதல் கருவிதான் பானை. பானை, குடம், தோண்டி என்ற பல பெயர்களில் இந்த கருவி பயன்படுகிறது. இதில் குடத்தை சக்திகரமாக அலங்கரித்து ஆடுகின்ற வழக்கமும் இருக்கிறது. கொஞ்சம் முன்னோடியாக பார்க்கும்போது செம்பு கரகமாக கொண்டு வழிபடுகின்ற இந்த கரகம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில நாட்டுப்புற மக்களால் வழிபட்டு பெரிய கோயில்களில் கொண்டு நிகழ்த்தி காட்டுகின்ற ஒரு வழிபாடாக இருக்கிறது இது சக்தி கரகம். இதற்கு அடுத்த நிலையில் படுகளம் நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரவலாக மணப்பாறை ஒட்டி இருக்கின்ற ஊர்களில் படுகளம் என்ற ஒரு கலை நிகழ்கிறது. இது வந்து வேட்டை சமூகத்தில் வேட்டைக்கு சென்று வேட்டையில் கிடைத்த விலங்கினை கொண்டு வந்து பங்கிடும் பொழுது இரண்டு குழுக்களுக்கு இடையே போர் மூண்டு அந்த இழப்புகள் ஏற்பட்டவுடன் அந்த ஊரின் தலைவர் அவர்களுடைய ஆயுதங்களை பிடுங்கி வைத்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக இந்த படுகளம் வழிபாட்டளவில் இன்றும் நிகழ்த்தி காட்டப்படுகிறது. அதனுடைய சொற்கள் எல்லாம் புலிகளைக்கு மேடு, கடம்பன் மேடு, அந்த ஊர் மக்களுடைய அந்த பாரம்பரியமிக்க அந்த ஊர் மக்கள் அவர்களுடைய சிறப்பு, பல்லவர்கள் கால கல்வெட்டு, இதெல்லாம் அந்த ஏரியாவில் பரவலாக இந்த செய்திகளை வலுப்படுத்துகின்றன. தொடர்ந்து குறும்ப கூத்து, குறும்பர்களால் நிகழ்த்தப்படுகின்ற ஒரு கூத்து. இது தங்களுடைய கால்நடைகளை அழிய விடாமல் பாதுகாப்பதற்காக இந்த கூத்தினை அவர் நிகழ்த்துகிறார்கள். அந்த மக்களே ஆட்டு தோள்களில் செய்யப்பட்ட அந்த பறையை கையில் வைத்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் நிகழ்வாக நிகழ்த்துகின்ற அந்த கலை குறும்ப கூத்து என்று அழைக்கப்படுகிறது. அது மந்திர சடங்கு மூலமாக அந்த கலையினை வெளிப்படுத்துகின்றனர். 12 நபர்கள் கொண்டு ஆடும் அந்த ஆட்டம் ஆடுகளத்தில் நின்று ஆடும் பொழுது விமரிசையாக மக்களுடைய மன மகிழ்ச்சிக்காக அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அவ்வாறு பார்க்கறதுக்கு வாய்ப்பும் இருக்கிறது. இதனை தொடர்ந்து பெண் தெய்வ கோயில்களில் மாரியம்மன் முதலான பெண் தெய்வ கோயில்களில் தோலாண்டி ஆடுகின்ற வழக்கம் இருக்கிறது. தோலாண்டி என்பது உடம்பில் உடையில் இல்லாமல் வேப்ப இலையை ஆடையாக எடையை சுற்றி தரித்து கொண்டு வேப்பங்கம்புகளை 100 பேர் கொண்ட குழு வேப்பங்கம்புகளை கையில் வைத்து கொண்டு ஒரு மரம் தோப்பாகாது 100 மரம் தோப்பாகும் என்ற ஒரு சிந்தனையை வெளிப்படுத்துவதற்காக இந்த ஆடுகின்ற இந்த கூத்து தோலாண்டி என்று கலால் குறிப்பிடுகின்றனர். இது வந்து ஒரு மலை சடங்கு. கரு மழை பெய்யக்கூடிய மேகம் எப்படி கருப்பாகவும் வேறு மாறி மாறி அதனுடைய வண்ணம் இருப்பது போலவே உடல் முழுக்க சாய பொடிகளை பூசிக்கொண்டு கையில் வைத்திருக்கின்ற கம்பும் மரத்தின் அசைவால் மழையை பெற முடியும் என்ற அந்த அறிவியல் சிந்தனையும் வெளிப்படுத்துகின்ற நோக்கமாக இந்த தோலாண்டி என்ற வழிபாட்டுக்களை நிகழ்த்தி காட்டப்படுகிறது. அதனை தொடர்ந்து பாரிவேட்டை என்று ஒரு பெரிய வழிபாடு சடங்கு அன்னவாசல் போன்ற ஊர்களில் 1-3 நாள் நிகழ்வாக இதனை நிகழ்த்தி காட்டுகின்றனர். தொடர்ச்சியாக மனிதன் வேட்டைக்கு சென்ற காலம் போய் இன்று உணவுக்கு வேறு மற்ற பொருட்கள் தானிய வகைகள் கிடைக்கப்பட்டதற்கு பின் அந்த பழைய நிகழ்ச்சியை மறக்காமல் 3 நாட்களுக்கு வேட்டைக்கு செல்வது போல் இதனை நிகழ்த்தி காட்டுகின்றனர். ஊரில் உள்ள அனைவரும் ஒன்று கூடுகின்றனர். ஊர் தலைவர் இதனை வழி நடத்துகின்றார். அனைவரும் சென்று வேட்டைக்கு செல்லும்பொழுது நாயை தனது விலங்கு இருக்கின்ற இடத்தை கண்டறிவதற்கு நாயை பயன்படுத்துகின்றனர். நாய் முதலில் சென்று ஒரு விலங்கை பிடித்து விட்டால் அந்த நாய்க்கு அன்றைய அந்த பங்கில் அதற்கு தலையை பரிசாக வழங்குகின்ற ஓர் வழக்கம் இருக்கிறது. 3 நாளைக்கு பிறகு அந்த 3 நாள் வரை கிடைத்த விலங்கினை பதப்படுத்தி வைப்பவரை காவாட்டக்காரர் என்று அழைக்கின்றார்கள். வேட்டையில் கிடைக்கப்பட்ட விலங்கை காத்து வைப்பவர், அதாவது தோலை உரித்து தலைகளாக தொங்கவிட்டு கிடைத்திருக்க விலங்கை கெட்டு விடாமல் பராமரிக்கின்றனர். கெட்டு விடாமல் பராமரித்து 3 நாளைக்கு பிறகுதான் அதனை பங்கிட்டு கொள்ளுகின்ற வழக்கம் இருக்கிறது. எந்த ஊரினர் ஏதாவது ஒரு விலங்கு கெட்டுவிட்டால் எந்த ஊரினர் பிடிக்கிறாரோ அந்த பிடித்தார்களோ அந்த ஊரினருக்கு சில தீமைகள் ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. இது வந்து தொடர்ச்சியாக பாரிவேட்டை என்ற ஒரு நிகழ்ச்சி நடந்து வந்து வருவது வேட்டை சமூகத்தின் எச்சமாக தான் இன்றும் பார்க்க முடிகிறது. வேல் வழிபாடு, முருகனுடைய கையில் இருந்த வேல் தமிழகம் முழுக்க இன்றைக்கு பூமியில் குத்தி இருக்கப்படுகிறது. இரும்பு காலம் வந்ததற்கு பின் 2 மன்னர்கள் மோதிக்கொள்ளும் பொழுது வேலை வந்து போர்முறை கருவியாக பயன்படுத்தியிருப்பார்கள். போர்முறை கருவியாக பயன்படுத்தப்பட்ட அதே கருவி பிறகு வேட்டை சமூகத்தில் அது வந்து ஒரு உணவு தேடும் கருவியாக வேட்டை கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேட்டை சமூகம் முடிந்ததற்கு பின் வேளாண்மை சமூகம் வந்த காலத்தில் அதனை அவர்கள் விருப்ப தெய்வமாக விருப்ப கடவுளாக தங்கள் எல்லைகளில் வேலினை நட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்தி வேல் வழிபாட்டு சடங்கினை மிக நேர்த்தியாக நிகழ்த்துவதை நம்மால் காண முடிகிறது. இது தொன்மை சமூகத்திலிருந்து இதற்கான கருவிகளை நாம் கண்டறிய முடிகிறது. இதனுடைய வளர்ச்சியாக தான் தொழில்முறை கலைகள், இந்த கலைகள் அனைத்தையும் சக்தி கரகம், படுகளம், குறும்பக்கூத்து, தோலாண்டி, பாரிவேட்டை, வேல் வழிபாடு போன்ற கலைகள் அனைத்தும் வழிபாட்டு அளவில் வழிபாட்டு நிலையில் வழிபாட்டு தளத்தில் அந்த கோயிலில் இடம்பெற்றாலும் இதனுடைய வளர்ச்சி தொழில்முறை கலையாக இடம்பெறுவதை காண முடிகிறது. இப்போ இதில் கரகாட்டம் என்ற ஒரு ஆட்டக்கலை தமிழகம் தழுவி நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மையமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு கலை. இது வந்து ஆட்ட அசைவுகள் அடவுகள் வந்து அந்த கரகாட்ட கலைஞர்களுடைய அடவு முறைகள். அது இதற்கு பக்க வாத்தியமாக மேளமும் வாத்திய கருவிகளும் பயன்படுகின்றன. இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு 6 மாதங்களுக்கு தமிழக சிறுதெய்வ கோயில்களில் விழாவாக நிகழ்த்தி காட்டுகின்ற ஒரு பொக்கிஷமாக, ஒரு கலையாக, ஒரு ஓவியமாக நிகழ்த்தி காட்டுவதை காண முடிகிறது. இதற்குள்ளே கொஞ்சம் மாறுதலுக்காக குறவன் குரத்தி ஆட்டம் இன்றைக்கி சமூக நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டுகின்ற ஒரு பெரிய கருவி, ஒரு பெரிய மீடியாவாக குறவன் குரத்தி ஆட்டம் இருக்கிறது. குறவன் குரத்தி ஆட்டம் ஒரு வகையான மகிழ்ச்சி துள்ளல் தான். இந்த கலையினுடைய வடிவம் இன்று வந்து கொஞ்சம் மக்களால் ஏற்க முடியாவிட்டாலும் இது ஒரு காலத்தில் சிறப்பு மிக்க ஒரு கலையாக இருந்தது. அதுக்குள்ளேயே பொய்க்கால் குதிரையாட்டம், மயிலாட்டம், புலியாட்டம் என்ற புல்நிலையில் பொய்க்கால் குதிரையாட்டம்லாம் ஒரு பெரிய செய்முறை, இயற்கையாகவே செய்து அதனை ஒரு கலைஞர் உள்நின்று ஆடுகின்ற ஒரு ஆட்டமாக பொய்க்கால் குதிரையாட்டம் செயல்படுகிறது. மயிலாட்டமும் அதே போல் தான், மயில் போல் வேஷமிட்டு மயில் போல் அந்த கூடு செஞ்சு அதில் ஒப்பனைகள்லாம் செய்து மயில் ஆடுவது போலவே பதுங்குவது போலவும் பாம்பை கொத்துவது போலவும் மிளிர்க்கான ஒரு ஆட்டமாக மயிலாட்டம் இருக்கிறது. புலியாட்டம், புலி போலவே வேஷமிடுகின்ற ஆட்டக்கலைஞர்கள் எங்காவது ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அதனை மெனக்கெட்டு வந்து நடித்து காட்டுகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. புலி போலவே வேஷமிட்டு புலி பதுங்குவது போலவும் பாய்வது போலவும் இந்த அந்த காட்சி வந்து புலி போலவே தன்னை ஆக்கி கொண்டு ஆடுகின்ற அந்த வர்ணனை, அந்த காப்பு மிகவும் நேர்த்தியாக இருக்கின்ற ஒரு கலையாக புலியாட்டம் இருக்கும். புளியாட்டத்தில் மனம் மயக்குகின்ற ஒரு ஒரு காட்சி என்னென்னா, அது புளியவே நேரில் இந்த அரங்கத்தில் பார்க்குற மாதிரியே அதனுடைய செயல் பாடல் அந்த இசை இதை அத்தனையும் ஒருங்கே ஒன்று கூடும் பொழுது நேர்த்தியான கலை வடிவத்தை நம்மளால் காண முடியும். இது தொடர்ந்து செலாவூத்து ஆட்டம் என்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு 35 டீம் இருக்கிறார்கள். இது போர் முறை ஆட்டம். 15 பேர் கொண்ட ஒரு குழு, 2 தவுள், 1 சட்டி, 1 தாசா, 1 நாயனா. இந்த இசைக்கருவி இசைக்கு தகுந்தார்போல், அவர்கள் அடிவைப்பு முறைக்கு தகுந்தார்போல் அந்த ஆட்ட அடவு முறையே ஒரு உட்கார்ந்து நிமிந்து ஓடி ஆடி ஆடுகின்ற அந்த ஆட்டம் வீதிகளில் மிகவும் பிரமிப்பாக ஆடுகின்ற ஒரு ஆட்டம். உடை நேர்த்தி உடை அந்த அலங்கார பொருள்கள், அப்புறம் அவர்கள் 2 அடி நீளமுள்ள ஒரு கம்பியை வயிற்றில் சொருகி கொண்டு ஆடுகின்ற அந்த பாங்கு, இதை அனைத்தையுமே ஒரு மேலே வந்து தலையில் ஒரு பெரிய டர்மன் கட்டியிருப்பாங்க, கண்ணாடி போட்டுக்குவாங்க, கையில் வந்து அந்த ஆசிரியர் வாத்தியார்னு சொல்லக்கூடிய அவர் வந்து மகுடி வச்சுருப்பார். இது மான் கொம்பாலும் அல்லது நல்ல விலை மதிக்க முடியாத மரத்தினால் செய்யப்பட்டதாகவும் இருக்கிறது. இப்படி இந்த ஆட்டம் வந்து ஒரு போர்முறை ஆட்டமாக மலை கடவுளாகிய மாரியம்மனுக்கு விழா எடுக்கும் பொழுதோ அல்லது அரசியல் மேடைகளிலோ இந்த கலை நிகழ்ச்சி காட்டப்படுகிறது. இதில் பாடல்கள் இடம்பெறாத இந்த ஒரு ஆட்டம் அடவுமுறை ஆட்டமாக, அது கிட்டத்தட்ட 12 அடவுமுறைகளை கொண்டுள்ள ஒரு ஆட்ட நேர்த்தியை இந்த ஆட்டம் கொண்டிருக்கிறது. கலை கூத்து என்ற இந்த கூத்து தெருக்களில் கிராமங்களில் பிழைப்பதற்காக ஆடுகின்ற ஒரு ஆட்டக்கலையாக இருக்கிறது. இதில் மூங்கிலில் ஒரு கயிற்றை கட்டி ஒரு கால் நடக்க முடியாத அந்த பேலன்ஸ் பண்ணி ஆடுகின்ற அந்த ஆட்டம், ஒரு மூங்கில் கம்பை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு தட்டை காலில் ஒரு தட்டை வச்சுட்டு இழுத்து நடக்கின்ற ஒரு பெரிய உயிர் போராட்டமான ஒரு ஆட்டத்தை கலைக்கூத்து என்று நடத்துகிறார்கள். இந்த கலைக்கூட்டில் ஒரு பக்க இசையை இசைத்து தன்னுடைய அந்த ஆடுகளை வீரரை தன் கவனம் திரும்பாமல் கொண்டு வருவதற்கான ஒரு நேர்த்தியை இந்த கலையில் காண முடியும். இது ஒரு கரண தப்புனா மரணங்கிற அந்த வாகை மரத்தில் உள்ள இசைக்கு தந்தது போல நடப்பதாக சங்க காலத்தில் இந்த கூத்தை ஆரிய கூத்து என்று அழைத்திருக்கிறார்கள். அது பிற்காலத்தில் கலை கூத்து என்று அறிவி இன்றும் அது நாட்டுப்புற மக்களிடையே விழிப்புணர்வாக இருக்கின்ற ஒரு கலையாக இருக்கிறது. இது தொடர்ச்சியாக தப்பாட்டம் போன்ற கலைக்குழுவாக இருந்தாலும் அதனுடைய தாய் வழி ஆட்டம் வந்து மங்களம் அமங்கலம் என்ற 2 நிகழ்ச்சிகளுக்கும் நாம் இந்த இசையை பயன்படுத்துகின்றோம். இது வந்து பறை இசை என்று பிற்காலத்தில் பெயரிட்டிருக்கிறோம். இதற்கு முன்பாக இது தப்பாட்டம் என்று இருந்தது போலும் 12 நபர்கள் ஒருமுக பறையை, இதைத்தான் நம்ம சங்க இலக்கியத்தில் சேர்வை என்று அழைக்கிறார்கள். இந்த கருவியை வைத்து கொண்டு மருவி ஆடிக்கொண்டு ஆடுகின்ற ஒரு ஆட்டமாக இந்த ஆட்டத்தினை கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். காண்பதற்கு இசையோடு கூடிய அந்த ஆட்டமும் அடவு முறைகளும் மிகவும் கண்கொள்ளாத காட்சியாகவே நாம் அந்த களத்தில் கண்டுகளிக்க முடியும். ஆட்ட கலைஞர்களுக்குரிய முறையான ஒப்பனை இப்போ நேர்த்தியான முக பூச்சு கொண்டிருக்கின்ற இக்கலைஞர்களை காண்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு கலையாக இருக்கிறது. இதை தொடர்ந்து கும்மி, வைந்தானை, சொல்கத்தி, மகுடி, வளைதடி, மற்போர், இதெல்லாம் இன்றும் கிராமங்களில் நடக்கின்ற ஒரு பெரிய விழாவாக இருக்கிறது. பங்குனி மாதத்திலிருந்து பங்குனி மாதம் தொடங்கினால் நமது பெண்களுக்கு ஒரு மாதம் அடிக்கின்ற ஒரு பெரிய ஆட்டமாக, ஆண் பெண் இருவாளரும் ஆடுகின்ற ஆட்டமாக கும்மியை நாம் கொண்டுள்ளோம். கும்மிங்கிறது 2 கை கொட்டி ஆடும் பொழுது பெண்களுக்கே உரித்தான ஒரு பெரிய உடற்பயிற்சியாக கூட இதனை கொள்ளலாம். இந்த கும்மியில் பல வகையான பாடல்கள் இடம்பெறும். அந்த மாரியம்மனை இழுத்து நம்முடைய மண் வாசனையை தக்க வைத்துக் கொள்கின்ற கிராமப்புற பாடல்கள் அனைத்துமே பெண்களால் கற்றுக்கொள்ளப்பட்டு நிகழ்த்தப்படுகின்ற இந்த கும்மியில் நிறைய பாடல்கள், விதவிதமான பாடல்களை ஒருவர் பாட மற்றவர் பின்தொடர்ந்து பாட கேட்கின்ற பொழுது ஒரு ரம்யமாக இருக்கின்ற ஒரு கலை இது. இதனை தொடர்ந்து வைந்தானையும் அதனை போலவே, வைந்தானை 30 பெண்கள் 1.5 அடி அளவுள்ள குச்சியை வைத்து கொண்டு பின்னி சங்கிலி முறையில் ஆடுகின்ற ஒரு ஆட்டமாக வைந்தானையை கொள்கின்றோம். இதிலும் பாடல் இடம்பெறும். இந்த பாடலும் கேட்பதற்கும் நம்ம ரசிப்பதற்கும் உரிய ஒரு கலை வடிவமாக இருக்கும். இதனை போன்று மற்போர், சுருள்கத்தி, மகுடி போன்றதெல்லாம் வளைதடி என்ற ஒரு ஒரு உயர்ந்த பண்பாட்டு கலை பொன்னமராவதி பக்கத்தில் இருக்கின்ற ஒரு கலை. அது வந்து அதுக்கு தலையில் வச்சுக்கிட்டு போவாங்க, எதிரியை வீழ்ச்சிட்டு அதே திரும்பி அவருடைய கைக்கே வந்து கிடைக்கிற அளவுக்கு உள்ள ஒரு பெரிய கருவியை புதுக்கோட்டை மாவட்டத்தில் வளைதடிங்கிற ஒரு கருவி இருக்கிறது. இந்த போர் முறை ஆட்டங்கள் தான் இந்த சுருள்கத்தி, மகுடி, இதெல்லாம் தற்காப்பு கலையாக பின்னாடி நிறையா வளர்ந்து வளர்ச்சி பெற்றிருக்கிறது. மகுடி சூழ்கத்தி எல்லாம் இன்றும் சில வீடுகளில் ஒரு பண்பாட்டு ரீதியாக அதனை பாதுகாத்து வருகின்றனர். இரண்டு குழந்தைகளை மோதவிட்டு அவர்களுக்கு கீழும் மேலும் உருளுகின்ற அந்த காட்சி தான் பிற்காலத்தில் மற்போர் என்ற ஒரு சொல்லுடன் கூடிய ஒரு வீர விளையாட்டாக திகழ்வதை நம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றும் நிகழ்த்தி காட்டுகின்றனர். தொடர்ந்து நமது நாட்டுப்புற கலைகளில் இசைகள் இல்லாத பாடல்கள் இல்லாத கலைகள் இல்லை. எல்லா கலைகளிலுமே பாடல்கள் இடம்பெறுகின்றன. அதில் அதில் அந்தந்த கலைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆடுகளை உறுப்பினர் அந்த பாடலை வெளிப்படுத்தி தன்னுடைய ஒரு பெரிய பாடுகின்றோம் என்ற செய்தியை ஒரு சமூக விழிப்புணர்வாக சமூக மக்களுக்கான தேவையாக சமூகத்தில் காண்பவர் கேட்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக கூடிய பாடல்களை இசையுடன் பாடுவதும் அந்த இசைக்கு ஏற்றாற்போல் இசைக்கருவிகளை இசைப்பதும் இந்த நாட்டுப்புற கலைகளின் வெற்றிக்கான ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது.
நாட்டுப்புற கலைகள் அப்படின்னா என்ன, அதோட பயன்கள் என்ன, நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நம் நாட்டின் பாரம்பரியமிக்க நாட்டுப்புற கலைகளை ஒரு நிகழ்த்தி காட்டுகின்ற ஓவியமான இந்த கலைகளை கேட்டதற்கு புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் நான் பணிபுரியும் எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம்.
நேயர்களே, இதுவரை நாட்டுப்புற கலைகளின் சிறப்புகள் குறித்த பல தகவல்களை வழங்கிய உதவி பேராசிரியர் திரு முனைவர் ரா கருப்பையா அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.